السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே சுல்தானா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற தூய நோக்கத்திலே இங்கு திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, எனக்கு இங்கு தரப்பட்டுள்ள தலையங்கம் பொருளாதாரத்தை பற்றிய நபிகளாரின் முன்னறிவிப்புகள் என்று கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அன்புள்ளவர்களே, பொருளாதாரம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அருள்களில் மிக முக்கியமான ஒரு அருள். பொருளாதாரத்தை தேவையுடையவர்கள் எல்லாரும் இருக்கத்தான் செய்கிறோம். பொருளாதாரம் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைதான், அவசியம்தான். அந்த பொருளாதாரத்தை தேடிதான் நம்ம சொந்த ஊரை விட்டு இங்கு வந்து சம்பாதிப்பதற்காக வந்திருக்கிறோம். அதனால் பொருளாதாரம் எனக்கு தேவையில்லை என்று யாராவது சொன்னால் உண்மையிலேயே அவன் பொய் சொல்றான் அப்படின்னு தான் அர்த்தம். அதே சமயத்தில் அன்புள்ளவர்களே, பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கல. ஒருவரை ஏழையா ஆக்கியிருக்கிறான், ஒருவரை பணக்காரனாக்கியிருக்கிறான், இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை மிஸ்கின் என்ற நிலையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பொருளாதாரத்தை யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறானோ அவங்களுக்கெல்லாம் அதிகமான கேள்விகள் இருக்கு, அதையும் நம்ம மறக்க முடியாது. பொருளாதாரம் எந்த அளவுக்கு நம்மிடத்துல உயர்கிறதோ கூடுகிறதோ அதே அளவுக்கு கேள்விகளும் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கேள்விகளை எல்லாம் கேட்பான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம நம்ம நகரவே முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டு கால்களும் நகரவே செய்யாது. அந்த நான்கு கேள்விகளுக்கு அட்டன் பண்ற வரையிலும் நம்முடைய கால்கள் என்ன செய்யாது, ஒரு ஸ்டெப்பு கூட நகராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த எச்சரிக்கை, இந்த கேள்விகளுக்கு பதில்கள், உண்மையிலேயே நம்ம வந்து உஷாராக இருக்க வேண்டும். அந்த கேள்விகளுக்கு பதில்களை நாம தயாரிப்பு நிலைகளை வச்சிருக்கணும். அதுல உள்ள ஒரு கேள்விதான் பொருளாதாரத்தை பற்றியுள்ள கேள்வி. பொருளாதாரத்தை எவ்வாறு நீ சம்பாதித்தாய், அதை எப்படி செலவு செய்தாய், இரண்டு கேள்விகளும் இருக்கு. ஒன்னு சம்பாத்திய பொருளாதாரம் எப்படி வந்துச்சு உனக்கு, அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்தாய் என்ற அந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாம நாம கொஞ்சம் கூட நகர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ மிக முக்கியமானது இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த விசாரணை என்பது மிக மிக முக்கியமானது. இப்ப கொஞ்சம் அல்லாஹுடைய பயத்தோட இந்த பொருளாதாரத்தை நம்ம அணுகணும். அன்புள்ளவர்களே, பொருளாதாரத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான முன்னறிவிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு சிலவற்றை இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த உரையில தெரிந்து கொள்ளலாம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில நீங்க பார்க்கலாம், 2059வது ஹதீஸாக. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யதி அலன் நாசி ஸமானம், மக்களிடையே ஒரு காலம் வரும். முன்னறிவிப்பு பாருங்க, மக்களிடையே ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், லா யுபாலி அல் மர்உ மா அஹத மின்ஹு அமினல் ஹலாலி அம்மினல் ஹராமி. அந்த காலத்தில் மனிதன் எப்படி இருப்பான் என்றால், அவன் எடுத்துக்கொண்ட எல்லாவற்றையும் இது ஹலாலானதா அல்லது ஹராமானதா என்பதை அவன் பொறுப்படுக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் மக்களிடையே வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப எப்படி செஞ்சிருக்கிறாங்க, பின்னாடி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னா, ஹலால் ஹராம்ன்றது அந்த விஷயத்தை பேணவே மாட்டான். ஹலாலா வந்தா என்ன, ஹராமா வந்தா என்ன, ஹலாலா சம்பாத்தியம் செஞ்சா என்ன, ஹராமா சம்பாத்தியம் செஞ்சா என்ன, இப்படி பொறுப்பெடுக்காத ஒரு காலம் வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பை கொடுத்துருக்கிறாங்க. உண்மையிலேயே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த காலம் நாம வாழக்கூடிய காலம் தானா என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, பரவலாக இன்னைக்கு நம்ம காஃபிர்களை பத்தி பேசல, நயவஞ்சர்களை பத்தி பேசல, மார்க்கத்தை பின்பற்றாதவர்களை பத்தி பேசல. ஏன்னா அவங்களுக்கு ஹலால் ஹராம் ஆட்டோமேட்டிக்கா இருக்காது இல்லையா. இந்த விஷயம் ஹலால் ஹராம்னு பேணுறதாக இருந்தா ஒரு முஸ்லீம் தான் பேணும், அவன் தான் சட்டத்தை பேணுவான். இப்ப பேசப்படுற இந்த பேச்சு யாரை பார்த்து என்றால், முஸ்லீம்களை பார்த்துதான். ஹலால் ஹராம் என்ற சட்டத்தை பேணக்கூடிய மனுஷனை பார்த்து தான் இந்த ஹதீஸ் பேசுது. அப்போ ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மனுஷன் தான் சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா அல்லது ஹராமாக வருகிறதா என்று அவன் பொறுப்பெடுக்க மாட்டான்னு சொல்றான். உண்மையிலேயே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், இந்த முன்னறிவிப்பு உண்மையிலேயே நமக்கு நிறைய பாடங்களை தருது. என்ன பாடம், நாம ஒரு கணம் சிந்திக்கணும், நம்முடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கணக்கு பார்க்கணும், நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், அது எப்படி வருது எப்படி போகுது, இதெல்லாம் நம்ம குறித்து வைக்கணும். நம்ம நினைக்கிற அதெல்லாம் ஒண்ணுமே சம்பாத்தியம் பண்றது சரி, செலவு செய்யறது சரி, எதையுமே கணக்குல வைக்கிறது கிடையாது. ஆனா வீட்டுக்குன்னு சொன்னா ஒரு கணக்கை கேட்கிறோம், வீட்டுல ஏதாவது ஒரு தேவைன்னு கேட்டா அதுக்கு எவ்வளவு இது எவ்வளோன்னு அந்த கணக்கு விளக்கெல்லாம் கேட்கிறோம், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி, அப்பதான் ஒழுங்கா கரெக்டா கேட்பாங்கன்ற மாதிரி. ஆனா நாம செலவு பண்றதுல அதுல நம்ம ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லை. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க முதல்ல கணக்கு பாருங்க, நீங்க செலவு செய்யறத கணக்கு பாருங்க, எப்படி செலவு செய்றீங்க, எப்படி வருது, அதுல ஹலால் ஹராம் கரெக்டா இருக்குதா, ஹராம் மிக்ஸ் ஆகாம இருக்குதா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த கணக்கை நம்ம பார்த்தாதானே அல்லாட்ட நம்ம கணக்கை சொல்ல முடியும், அல்லாட்ட நம்ம கணக்கை கொடுக்கணுமா இல்லையா. ஏன்னா கேள்வி இருக்குது மறுமையில வந்து, முதல்ல தொழுகை பற்றி கேள்வி இருக்குது நிச்சயம், அதே சமயத்துல நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதார பத்தி கேள்வி இல்லையா, இருக்கு, எல்லா கேள்வியும் இருக்கு. இப்ப நம்ம சொல்ற போல சவுதியில இருந்தோம்னா ஒரு ரியாலு கூட கேள்வி கணக்கு இருக்கு, அவ்வளவு அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துல்லியமா கேள்வி கேட்பான். அப்ப நம்ம கொஞ்சம் பயப்படணும், அல்லாஹ்வை அஞ்சி நம்முடைய பொருளாதாரத்தை பாவிக்கணும். அப்போ ஹலாலு ஹராமு பேணாத ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். உண்மையிலேயே அன்புள்ளவர்களே, இன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல நேர்மை நீதி ஹலால் ஹராம்ன்ற பயம் இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா போக போக அது அப்படியே மாறி ஹராம் தான் அதிகமா வருது, ஹராமாகத்தான் செலவு செய்யறாங்க, ஹலாலெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வியாபாரத்துல பார்த்தா மோசடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்ன அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் இன்றைக்கு அது அப்படியே நிரூபணமாகிட்டே இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் ஹராம் தான், பெரும்பாலும் ஹராம் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு ஒரு அறிவுரையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்றால், இன்னல் ஹலால பையனுன் வல் ஹராம பையனுன், நிச்சயமாக ஹலால் என்பதும் தெளிவானதுதான், ஹராம் என்பதும் தெளிவானதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெளிவா விளக்கிட்டான், இது ஹலாலு இது ஹராமு, மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஹலால் என்பதும் தெளிவு, ஹராம் என்பதும் தெளிவு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வபைனஹுமா உமூரும் முஷ்டபிஹாத்துன், சந்தேகத்திற்கு இடமானவைகள், ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில
சந்தேகத்திற்கு இடமானவைகளும் உள்ளன அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினல்நாஸ், மக்களில் அதிகமானவர்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் நல்லா விளங்கணும், ஹலாலு தெளிவு ஹராமு தெளிவு, ஆனா அந்த ரெண்டுக்கும் மத்தியில சந்தேகத்திற்கு இடமானவைகளும் இருக்கதான் செய்யுது. இது அதிகமான மக்கள் தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்திற்கு ஒரு பொருள் தெளிவாக விளங்கும் நமக்கு, இது ஹலாலுன்னு விளங்கும். இன்னொரு பொருள் இது ஹராமுன்னு நமக்கு தெளிவா விளங்கும். அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் உணவு வந்து ஒரு சாப்பாடு ஹலாலுன்னு தெளிவா விளங்கும். நம்ம காசை கொடுத்து ஹலாலான முறையில ஒரு வாங்கி அதை சமைச்சு அதை சாப்பிடுற அதை கூடிய சாப்பாடு ஹலால், இதுல எந்த கலப்படம் கிடையாது. அப்படி வச்சுக்கங்க. அதே மாதிரி ஹராம்னு சொன்னா பன்றிக்கறி நாய்கறி இது மாதிரி வேற என்னென்னலாம் ஹராம்னு இருக்குதோ அதெல்லாம் ஹராம்ன்றது தெளிவு. ஆனால் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டவைகளும் உள்ளன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தெரியாமலும் இருக்கும், இது ஹலாலா இருக்குமா இது ஹராமா இருக்குமா என்னன்னு விளங்காமே இருக்கும். அப்படி அதிகமான மக்கள் விளங்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில நேரங்களில் சில இடத்துக்கு போனா, ஹோட்டலுக்கு போனா, அவன் கறியை சமைச்சு வச்சிருப்பான், அந்த ஹோட்டலை பத்தி நமக்கு புரிய முடியல. ஏன் புரிய முடியல, அவன் வந்து ஹோட்டல்ல வந்து மக்கா படத்தையும் வச்சிருக்கான், கோவில் உள்ள அந்த படத்தையும் வச்சிருக்கான், இயேசுநாதருடைய படத்தையும் வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு இதுல வேற முஸ்லீம்களுக்கு தகுந்த மாதிரி 100% ஹலாலுன்னு போர்டும் போட்டிருக்கான். இருந்தாலும் ஒரு விசுவாசம் வருது, ஒரு சந்தேகம் வருது, இவன் பாய்க்காக வேண்டி முஸ்லீமுக்காக வேண்டி இப்படி 100% சொல்ற ஹலாலுடு, ஆனா ஹலாலா இருக்குமா இருக்காதா? எப்படி இருந்தாலும் ஹோட்டல் ஓனர் வந்து அவர் முஸ்லீம் அல்லாதவர், அவர் ஒரு கிறிஸ்தவரா இருக்கட்டும் இல்ல இந்து சகோதரா இருக்கட்டும், இவர் உண்மையிலேயே பேணுவாரா? முஸ்லீம்கள் மத்தியிலேயே ஹலால் ஹராம ஒழுங்கா பேண முடியல, முஸ்லீம் அல்லாதவர் எப்படி ஹலால் ஹராம ஒழுங்கா பேணுவார்னு ஒரு சந்தேகம் வருமா வராதா? வரத்தான் செய்யும். அப்ப இது ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கு. உண்மையிலேயே அவர் ஒழுங்கா ஒரு முஸ்லீம்கிட்ட அறுத்து வாங்கி வச்சு இருக்கலாம், அப்படி வாங்காமலும் இருக்கலாம். இப்ப இடைப்பட்ட சந்தேகத்திற்கு இடமானவைகளும் உள்ளன, இதுல அதிகமான மக்கள் விளங்காது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தீர்வையும் சொல்றாங்க. இதோட நிப்பாட்டி இருந்தா கன்ஃபியூஸ் ஆயிருப்போம், சரி என்னதான் தீர்வு, இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபமனித்தகா அஷ்ஷுபஹாதி ஃபகத் இஸ்தபரா லி தீனிஹி வ இர்லிஹி. எவர் ஒருவர் சந்தேகங்களை சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களை தவிர்ந்து இருக்கிறாரோ நிச்சயமாக அவர் தனது தீனுக்கும் தனது மானத்திற்கும் அவர் அது கலங்கப்படாமல் தன்னை அவர் நிரபராதியாக ஆக்கிவிட்டார், அதில் கலங்கம் ஏற்படுத்துவதிலிருந்து அவர் தன்னை விலக்கிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்ப ரெண்டு மத்தியில சந்தேகம் இருந்தா என்ன செய்யறது, சந்தேகத்தை விட்டு தள்ளிட வேண்டிதான், அந்த ஹோட்டலுக்கு போகவே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு முஸ்லீமுடைய கடைக்கு போயிட்டோம் சொன்னா சந்தேகம் தீர்ந்து போயிடும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி நம்ம சந்தேகம் இருந்தா, சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல பசி எடுக்க சாப்பிட்டுருவோம், அது எப்படி இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி இருந்தா தான் 100% போர்டு போட்டு வச்சிருக்கிறான்ல அப்படின்னு சொல்லுது மனசு. சில நேரத்தில் ஹராமா இருக்குமோன்னு சொல்லுது, இப்படி இருந்தும் கூட சாப்பிட்டா அப்போ பிரச்சனை ஏற்பட்டுரும். இப்ப சந்தேகம் நமக்கு இருக்குமையானால் அப்ப அதுல விலகிடணும். விலகுனா என்ன நன்மை, நாம கொண்டிருக்கிற கொள்கை தீனுக்கு பாதுகாப்பு, நம்முடைய மானத்திற்கு பாதுகாப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகாக பாடம் நடத்துறாங்க. சரி, அதே சமயத்தில் வமன் வகஅ ஃபி ஷுபஹாதி, எவர் ஒருவர் சந்தேகங்கள்ல விழுந்து விட்டாரோ, சந்தேகத்தில் அதை அப்படி சந்தேகம் இருக்கும் போது அதை நடைமுறைப்படுத்தி விட்டாரோ அப்படி இருந்தால் அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகஅ ஃபில் ஹராமி, அவர் ஹராமிலே விழுந்து விட்டார், ஹராம் செய்வதில் விழுந்துட்டார். சந்தேகம் இருந்து சந்தேகத்தை விட்டு தவிர்ந்து விட்டு வேற இடத்துக்கு போகாம அந்த சந்தேகத்தோடையே அவர் என்ன செய்யறார், அதை அடைகிறார். அப்படி அடைந்தால் அவர் ஹராத்துல விழுந்துடுறாரு, ஹராமுடைய அந்த நிலைக்கு அடைந்து விடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க, சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பாடம் அவங்களுடைய சொல்லு எப்படி இருக்குன்னு சொன்னா அப்படியே கேட்டா விளங்குற மாதிரி இருக்கும், அடுத்த கேள்வி கேட்காத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விளக்கம் இருக்கும். ஏன் அப்படி, அவங்க வந்து அவங்க மனோ இச்சையின்படி பேசல, அவங்க முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் தான் பேசுறாங்க. உமா என்திக்கு அனில் ஹவா இன்ஹுவ இல்லா வஹியுஹா, இந்த தூதர் மனோ இச்சையின்படி பேச மாட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எதை வஹியாக அறிவிக்கிறானோ அந்த வஹியைத்தான் பேசுவார்கள் என்று அல்லாஹ் சான்று பகர்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு சந்தேகத்துல விழுந்துட்டா என்ன பிரச்சனை நடக்கும் என்றால், கர்ராஇ யர்ஆ ஹௌலல் ஹிமா யூஷிக்கு அன் யர்தா ஃபீஹி, அதாவது ஒரு ஆடு மேய்ப்பாளன் இருக்கிறானே, ஆடை மேய்க்க கூடியவன் அவனுக்கு உதாரணம், அவனை போல சந்தேகத்துல விழுந்துட்டான். அந்த ஆடை எப்படி மேய்க்கிறான், அவனுடைய வேலியை சுற்றி அவன் என்ன செய்யறான், ஆடை மேய்த்துக் கொள்கிறான். ஆனா அந்த ஆடு என்ன செய்யும் சொன்னா, அவன் எதை இல்கையா போட்டு தனது வேலியை அமைத்துக் கொள்றானோ அதையும் தாண்டி அடுத்த வேலைக்கும் போய் மேயுது. அப்படின்னா அது அவனை மீறி போய் என்ன செய்து மேயுது, இந்த நிலை ஆகிவிடும். எனவே இப்படிப்பட்ட இந்த நிலைக்கு சொந்தக்காரனான ஆடு மேய்ப்பாளனை போல சந்தேகம் விழுந்துட்டா இந்த ஆடு மேய்க்கிறோம் போலதான், இந்த மாதிரி அடுத்தவனுடைய மேலையில போய் விழுந்துரும், அடுத்தவனுடைய இடத்துல போய் விழுந்துரும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்கை இருக்குதுங்க, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்கை இருக்கிறது, அந்த எல்கையில தான் அவன் இருக்கணும், அந்த எல்கையை தாண்டக்கூடாது, ஹலால தான் இருக்கணும், ஹராம கடந்து விட கூடாது. சொல்லிட்டு சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹனுடைய எல்கை அதை தாண்டி போன அது தடுக்கப்பட்டவைகளாகும், அது ஹராமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பண்புள்ளவர்களே, இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, நம்முடைய எல்லா விஷயங்களையும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு வறுமையானால் அதுல வந்து நம்ம ஹலால் எது ஹராம் எது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுல நமக்கு சந்தேகம் இருக்குமையானால் அந்த சந்தேகத்திலிருந்து நம்ம அப்பாற்பட்டு விலகிவிட்டு சந்தேகம் இல்லாத இடத்திற்கு நம்ம போய் விட வேண்டும். அதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நூறு இடத்துல சொன்னாங்க, தமா யுரீபுக இலா மா லா யுரீபுக, உனக்கு சந்தேகம் ஏற்படுகிறதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாத பக்கம் நீ திரும்பி விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்போ சந்தேகம் என்பது ஒரு நோய்ங்க, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை போடுறேன்னு சொன்னா பயம் வரணும், ஏற்படணும், அந்த பயம் உண்டாகணும். ஹலால் ஹராமா இருக்குமோ, ஹராமா விழுந்துட்டா நமக்கு பெரிய தண்டனைகளோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு அந்த நேரத்துல வரணும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் என்றால் எது ஹராம் என்றால் எது என்பதை பாடம் நடத்துகிறார்கள். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில மனிதன் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்துமே சம்பாதிக்கக்கூடிய அனைத்துமே ஹலாலிலிருந்து பெறப்படுகிறதா ஹராமிலிருந்து பெறப்படுகிறதா என்று அவன் பொறுப்பெடுக்க மாட்டானே, அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இப்ப இந்த முன்னறிவிப்பின் மூலமா நமக்கு பாடம் என்னவென்றால், ஹராம் நமக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆயிடக்கூடாது, அதுல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாளைக்கு அல்லாட்ட போய் நிக்க போறோம், விசாரணை எல்லாம் வைக்க போறோம், அதுல நம்ம ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல போறோம், அல்லாட்ட நம்ம கணக்கு காட்டியே தீரணும், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல ஹராமான காரியங்களில் விழுந்து விட்டால் உண்மையிலேயே அவன் தனது தீனுக்கு பாதுகாப்பு கிடையாது, மார்க்கத்தில் அவன் பேணுதல் இருக்கவே செய்யாது. இந்த ஹராம சம்பாதிக்கிறவன் ஹராம செலவு செய்யறவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு மார்க்கத்திற்கு சம்மதமே இருக்காது. அப்போ அதுல இல்லாம சரியா ஹலாலா பேணக்கூடியவனாக இருந்தா அவன் தீனை பாதுகாத்துட்டான், தன்னுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அவன் வாழ்றான் அதுன்னு அர்த்தம், தனது மானத்தையும் அவன் பேணுறான்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்ன அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க, சந்தேகத்துல விழுந்துட்டான் ஹராத்துல விழுந்துட்டான். அப்ப ஹராம்ல விழுந்தான்னு சொன்ன என்ன அர்த்தம், அவன் வந்து என்ன செய்ய முடியாது, தீனை பாதுகாக்க முடியாது, அதே மாதிரி தன்னுடைய மானத்தையும் பாதுகாக்க முடியாது, மானத்தையும் கூட சில நேரத்தில் இழக்க வேண்டிய வரும். ஹராமா சம்பாதிக்கும் அந்த வெக்கம்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிரும், கொஞ்சம் கொஞ்சமா அது போயிரும். இப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செய்ய ஏற்படும், யாருக்கு வெக்கம் வரும், ஹலாலா பேண்டவனு வெக்கம் வரும், ஹலாலா பேண்டவனுக்கு ரொம்ப பயம், அல்லாஹ்வுடைய பயம் வரும். இந்த பயம் இருக்கணும்ன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா அன்புள்ளவர்களே, வியாபாரத்துல பாத்தீங்கன்னா கலப்படம் இன்னைக்கு பார்த்தா நிறைய சுபஹாத் தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சந்தேகத்திற்கு இடம்பானவை எல்லாம் நிறையவே இருக்கு. இன்னைக்கு அரிசியை கூட சாப்பிடுற அரிசியை கூட கலப்படத்துல கொண்டு வந்துட்டான், பிளாஸ்டிக் அரிசி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கோதுமை மாவுல கூட கலப்படம், மைதா மாவு கூட சாப்பிட முடியல. இப்படி எல்லா வகையில உணவு வகைகள்ல பழங்களை எடுத்துக்கிட்டா அதுல ஒரு மருந்து அடிக்கிறான், காய்கறிகளை எடுத்துக்கிட்டா அதுல ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிறான், சிக்கனை சாப்பிட முடியல அதுல ஒரு இன்ஜெக்ஷன், இப்படி நீங்க எல்லாம் ஆடை பாத்தீங்கன்னா அது கூட சுபஹானல்லாஹ் எதையும் நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு இன்னைக்கு கலப்படங்களை அதிகமாக்கி அதனுடைய சைஸை வெயிட்டையும் கூட்டுவதற்காக அந்த மாதிரி வியாபாரம் அப்படி போய் போயிருச்சு. அதே மாதிரி இது மட்டுமா, உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாபாரங்களும் அப்படி போய், உணவு மட்டும் கிடையாது, நம்ம உடை அதே போன்று எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லா வகையிலையும் கலப்படங்கள் எல்லாம். இப்ப எல்லாம் பேசுற பேச்சு என்ன தெரியுமா, கடையில போய் கேட்டாலும் ஒன்னா நம்பர் எங்களை வாங்க முடியாது, ரெண்டா நம்பர் இருந்தா மூணா நம்பர் இருந்தா சொல்லுங்க, பேசுறதே இப்படித்தான். இந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு, கலப்படம் அப்படியாச்சு. அவன் சொல்லுவான் இது ஒன்னா நம்பர் சொல்லுவான், அதுக்கு மேல இன்னும் ரெண்டு நல்ல இது குட் ஐட்டங்கள் இருக்கும், விளங்கிச்சா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு வியாபாரங்கள் எல்லாம் கலப்படங்களாகவும் ஏமாற்றங்களும் நிறைந்து இருக்கின்றன. அந்த காலம் தான் வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே உதாரணமா கையை காட்டி என்ன செஞ்சாங்க, வியாபாரிக்கு சுட்டி காட்டினாங்க. ஒரு உணவுப் பொருளை கையை விடுறாங்க, உள்ள பார்த்தா வேற மாதிரி இருக்கு, வெளியே வேற மாதிரி இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விட்டு என்னப்பா மாஹாதா யா சாஹிபத்தாம், ஏ உணவுக்கு சொந்தக்காரனே இது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. யார சொல்ல மழை பொழிந்தது அப்படின்னு சொல்றாங்க, அதனால அது உள்ள வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃபலா ஜஅல்தஹு ஃபௌகத்தாம் கை எராஹுன்னாஸ், மக்கள் அதை கண்டுகொள்வதற்காக உணவுக்கு மேல வைக்க வேண்டியதானே, அதை மேல வச்சு நீ ஓபனா வெளிப்படையா சொல்லி மக்கள்கிட்ட காட்ட வேண்டியதானே, ஏன் மறைக்கிறாய் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மன் ஹஷ ஃலைஸ மின்னி, எவன் ஒருவன் ஏமாற்றுறானோ, எவன் ஒருவன் ஏமாற்றுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்ப ஏமாத்துனா வியாபாரத்துல மோசடி செஞ்சா அவன் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சார்ந்தவன் கிடையாதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கைன்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் வந்து உண்மையிலேயே என்ன சொன்னாலும் சரிங்க, இந்த ஹராம்லயே வாங்கி பழகி கொடுத்து இந்த மாதிரி பழகினவங்களுக்கு அந்த டேஸ்ட் என்ன செய்ய விடாது, அந்த டேஸ்ட் அப்படியே கண்ணை மறைச்சிரும், தீனை மறைச்சிரும், மானத்தை மறைச்சிரும். அப்படி மறைத்ததுனால அவன் முழுக்க முழுக்க ஹராம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்படி ஹராமாக சம்பாத்தியம் செஞ்சு ஹராமாக செலவு செய்து நம்முடைய உடல் முழுக்க ரத்தங்கள் எல்லாம் ஹராமாக மிக்ஸ் ஆகி இருந்தா நம்ம தொழுத தொழுகை என்ன பிரயோஜனம் இருக்குது, நம்ம வணங்குற வணக்கங்கள் என்ன அர்த்தங்கள் இருக்கும்? இது நாம் மட்டும் இல்லாம பாவம் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், அவங்க என்ன செஞ்சாங்க? நாம ஹராமாக சம்பாதிச்சு அவங்களையும் ஹராம உட்கொள்ள வைக்கிறோமே, இது வந்து எந்த அளவுக்கு நியாயம்? இதை கொஞ்சம் சிந்திக்கணும். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் இந்த ஹராமான விஷயங்களை திருடுறது, பொய் சொல்றது, வியாபாரத்துல கலப்படம் செய்யறது, ஏமாத்துறது, எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா உடலில் ரத்தம் எல்லாம் எது மிக்ஸ் ஆயிருக்கு, ஹராமு தான் மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முன்னறிவிப்பை தான் நம்ம சிந்திக்கணும். காலம் வரும், ஹலால் ஹராம் பொறுப்பெடுக்காத காலம் வரும், அதுதான் இந்த காலம். இன்னும் மோசமா போய்கிட்டே இருக்கு காலம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க அன்புள்ளவர்களே. அதே மாதிரி அளவை நிலுவையில மோசடி செய்யறத பாக்கிறோம் வியாபாரத்துல, வியாபாரத்துல நிலுவையில மோசடி, அளக்கிறதுல மோசடி, அதே மாதிரி வந்து பொய் சொல்றது, ஒன்ன பழைய பொருளை புது பொருள் மாதிரி ஆக்கி கையில கொடுத்து அதை புது பொருளாகவே சொல்றது, அதே மாதிரி கெட்டு போன பொருளை ரிப்பேர் ஆன பொருளை அதை சரி செஞ்சு புதுசு மாதிரி சேல்ஸ் பண்றது, இது எல்லாமே ஏமாற்றுதான். அளவை நிலுவையில மோசடிகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவங்கள சபிக்கிறான். வைலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலல் நாஸி யஸ்தௌஃபூன், அளவை நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாவதாக, அழிவு உண்டாவதாக. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் அளக்கும் போது குறைவை ஏற்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். இப்ப இது மிகப்பெரிய எச்சரிக்கை. அப்ப இதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு வியாபாரி அவன்கிட்ட வாங்கக்கூடியவன், இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு உறவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கணும்ன்றத கற்று தந்திருக்கிறாங்க. வியாபாரம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, கஸ்டமர்கிட்ட எப்படி அணுகணும், எப்படி அணுகக்கூடாது, எல்லாமே நம்முடைய மார்க்கத்துல பரிபூர்ணமாக சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம், அல் பையான் பில் ஹியார் மாலம் யதஃபர்ரகா, விற்பனை செய்யக்கூடியவரும் அதை வாங்குபவரும் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்பாட்ல அந்த இடத்துல பிரியற வரையிலும் அவங்களுக்கு வந்து அந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கு.
ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு வியாபாரம் ஒரு பேசுறாரு, இந்த பொருளுக்கு விலை பேசுறாரு, விற்பனை செய்யறவரும் பேசுறாரு, ஆனா ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு பிரியல. அப்படி பிரியாத வரையிலும் அந்த வியாபாரத்தை முடிச்சுக்கலாம், எனக்கு வேணாம் பாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம், திரும்பவும் கொடுத்துடலாம். ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, உடன்பட்டு பேசி விலை பேசி கொடுத்து பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதை முறிக்க முடியாது. அதை முறிக்கிறதா இருந்தா கொடுத்தவர் அவர் அனுமதிக்கணும் இல்லையா, அப்படி இல்லாம முறிக்க முடியாது. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் சொல்றான் சொல்லிட்டு, ஃபயின் சதகா வ பையனா, ரெண்டு பேருமே உண்மையை பேசினா, ரெண்டு பேருமே உண்மையை பேசினால், ரெண்டு பேருமே உள்ளதை தெளிவுபடுத்தினால், பூரிக்க லஹுமா ஃபி பைஹிமா, இந்த ரெண்டு பேருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். சரி இப்படி நடக்கல, இந்த மாதிரி நடக்கப்ப எப்படி அப்படின்னு சொன்னா, ஒயின் கதமா ஒ கதபா, ரெண்டு பேருமே ரெண்டு பேர்ல யாராவது போய் சொல்லி இதை மறைச்சி இப்படி நடந்தால் என்ன நடக்கும், முஹைகத் பரக்கத்து பைஹிமா, இந்த ரெண்டு பேருடைய வியாபாரத்தின் பரக்கத்து அழிக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்ப எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, ஒருத்தன் பொருளை வாங்குறான், இன்னொருவன் கொடுக்கறான், இந்த ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும், நேர்மையாளரா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, மறைக்க கூடாது, ஏமாற்ற கூடாது, இப்படி எல்லாம் இல்லாம உண்மையை சொல்லி அதுல குறை இருந்தாலும் அந்த குறையை தெளிவுபடுத்தி, இப்படி இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரெண்டு பேருக்குமே பரக்கத் செய்வான். இவர் காசை வாங்குறாருல்ல அந்த காசுல பரக்கத் இருக்கும், அவர் பொருளை வாங்குறாருல்ல அந்த பொருள்ல பரக்கத் இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்னு மறைச்சி பொய் பேசி மறைக்கிற மாதிரி நடந்தால் இவர் வாங்குற காசுலையும் பரக்கத்து எல்லாம் போயிடும், அவர் வாங்குற பொருளும் நாசமா போயிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்போ வியாபாரம் செய்யும் போதும் கூட ஹலால் ஹராம பேணணும். ஆனா ஹலால் ஹராம் இன்றைக்கு பேணப்படுகிறதா என்றால் பெரும்பாலும் பேணப்படல, பெரும்பாலும் ஏமாற்றுதெல்லாம் இதுதான் நடந்துட்டு இருக்கு, உலக அளவுல நடந்துட்டு இருக்கு. அப்ப இது முக்கியமாக அன்புள்ளவர்களே, முஸ்லீம்களாகிய நாம், அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக இருக்கக்கூடிய நாம், ஹலால் ஹராம் விஷயத்துல நம்ம ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். வட்டி மிக்ஸ் ஆகி விடவே கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வட்டி விரித்தாடுது, எங்க பார்த்தாலும் வட்டி, குறிப்பாக நமது நாட்டில் எங்க பார்த்தாலும் வட்டி. யாரு கொடுக்கறா, அஞ்சு நேரம் தொழக்கூடிய தொழுகையாளி கொடுக்கறான், முதல் சஃப்ல நிக்கிறான், எப்படி மனசு வருதுன்னு தெரியல. செய்யற தப்புக்கெல்லாம் பாவங்களை அல்லாட்ட தொழுது தொழுது மன்னிப்பு கேட்டுக்கலாம் நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல, அப்படிதான் இருக்கிறாங்க. யாரு நல்ல இபாதத் செய்யறாங்களோ அவங்கள்ட்ட தான் இந்த பிரச்சனை இருக்கு. பார்த்தா ஒன்னா நம்பர் வட்டி மூசாவா இருக்கிறான், சுபஹானல்லாஹ். இது ஒரு ஆச்சரியமான ஹல்கா இருக்கு. இப்படி ஒரு படைப்பு, அதிசய ஒரு படைப்பா இருக்கு. அல்லாவையும் வணங்குறது, தப்பையும் செஞ்சுக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட மக்களை பார்க்கிற வட்டி பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா, அல்லாஹ் நல்ல செல்வத்தை கொடுத்துருக்கான், இவன் ஒன்னும் வேலை செய்யறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, என்ன செய்யறது, நாலு பேருக்கு கொடுப்போம், கொடுத்தது வரக்கூடிய லாபங்களை அதை எடுத்து நம்ம வந்து நம்முடைய பொழப்புக்கு ஓட்டிக்கிறோம். இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கதான் செய்யறாங்க, இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல வந்து என்ன சொல்றான், வட்டி என்பது என்ன சாதாரண விஷயமா, அல்லாவோட நேரடியாக களத்துல போராடுகின்ற ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் வந்து வேற யாரையும் எதையும் எப்படி சொல்லல, வட்டி வாங்குறவளை மட்டும் சொல்றான், நீ வா என்னோட வா, ரெண்டு பேரும் யுத்தம் செய்வோம் அல்லாஹ் சொல்றான். அல்லாட்ட மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் களத்துல வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வார்த்தையை பயன்படுத்துறான். சரி அது மட்டுமா, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஷிர்க் அது செஞ்சா நிரந்தர நரகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், உண்மைதான் அது, ஷிர்க்கு செஞ்சு மரணித்தா நிரந்தர நரகம், அதை நம்ம தெளிவுபடுத்தணும். நிறைய பேருக்கு ஷிர்க் செய்யறவங்களை எல்லாம் முஷிரிக் முஷிரிக்னு சொல்லி அவங்களெல்லாம் காஃபீர் காஃபின்னு சொல்லி எத்தனையோ பேர் காஃபீர் ஃபத்வா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதையும் சொல்லணும்ல, சேர்த்து சொல்லணும்ல, நீங்க ஷிர்க்லேருந்து தவிர்ந்து நீங்க நேரான பாதைக்கு வந்துட்டா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். நீங்க இப்ப ஷிர்க் என்ற தன்மை உங்கள்கிட்ட இருக்குது, அது நீங்க மாற்றணும். நீங்க அல்லாவின் பக்கம் திருந்தணும், அல்லாவை மட்டும் வணங்கணும். நீங்க முன்னாடி ஷிர்க் செஞ்சிருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லணும். ஷிர்க் செய்த நிலையிலேயே மூத்தா இருந்தாதான் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது, நாளைக்கு நிரந்தர நரகம். இப்படி சொல்லாம நம்ம பேசுறதெல்லாம் ஷிர்க் ஷிரு முஷிரிக்கு முஷிரிக்கு முனாஃபிக்கு, இவன் மாட்டில் அவன் ஃபத்வா கொடுத்துட்டு அவன் இன்னும் ஷிர்க்ல ஊறி போவான். இவன் பேசுற பேச்சில் இன்னும் அவன் என்ன செய்வான், வீர் கொண்டு அப்படியே இருப்பான். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, எதை நம்ம சொல்றோமோ அதை சொல்லிட்டு உண்மையான விஷயங்களையும் சேர்த்து அவனை நல்வழிப்படுத்துவதற்குரிய வழிகளையும் சேர்த்து சொல்லணும். சரி இங்க பாருங்க, இந்த வட்டி வாங்குறவங்களையும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, ஃப ஃபௌலாயிக அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா காலிதூன். இங்கேயும் அதே வார்த்தை, ஷிர்க்கு செய்யறதை மட்டும் நம்ம நினைக்கிறோம், அது அல்லாத பாவங்கள்லாம் சாதாரணமா நினைக்கிறோம், வட்டி அது சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அது சர்வசாதாரண, அது வியாபார பிசினஸ்னா அப்படிதானே. இது அல்லாஹ் சுபானத்துல குரான்ல சொல்லி காட்டுறான், இவன் எப்பவே அல்லாஹ் பதிவு செஞ்சிட்டான். பல்ல என்ன சொல்றான், அஸ்ஹாபுன்னார் இவர்கள் நரகவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாம ஹும் ஃபீஹா காலிதூன், இவர்கள் இதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்ப வட்டி என்பது சாதாரண பாவமா? வட்டி என்பது எவ்வளவு ஒரு நிரந்தர நரகத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு பெரிய பாவம் இல்லையா? இதெல்லாம் சமூகத்துக்கு நம்ம சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா, பொருளாதாரம் என்ற அந்த ஹராம் ஹலால பேணாம வட்டியில மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்யற சமூகத்துல பாக்குறோம். அதே சமயத்துல ஏன் வட்டியில விழுறாங்க? அதையும் தனவந்தர்கள் சிந்திக்கணும். ஒவ்வொரு ஊரினுடைய தனவந்தர்கள், செல்வந்தர்கள், முக்கியஸ்தர்கள், ஜமாத்து நிர்வாகிகள் ஏன் இந்த மாதிரி பெண்களும் ஆண்களும் வட்டியில விழுறாங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, அது என்னன்னு பாக்கணும். சும்மா வெறுமனே வட்டி உள்ளவங்களா நிரந்தர நரகம், தப்பு தப்புன்னு மேடைக்கு மேடை பேசினா சரிபட்டு வராது. ஏன் விழுறாங்க? தனவந்தர்கள் முறையாக ஜக்காத்து கொடுப்பது கிடையாது. அப்படி ஜக்காத் என்ற பெயரால இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபாய மாத்தி அதை அப்படியே கெட்டுக்கட்டா வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கறது வந்து இது ஜக்காத்து நினைக்கிறாங்க. இது ஜக்காத்தா இப்படி பண்றது? இதை விட ஒரு ஏழைய பார்த்து, குடும்பத்துல யாராவது ஒரு ஏழை இருக்கிற அவனை பார்த்து இவனை வந்து இன்ஷா அல்லாஹ் இவன் அடுத்த தடவை இவன் அடுத்தவருக்கு ஜக்காத்து கொடுக்கற அளவுக்கு மாத்துவோம், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து இதன் மூலமாக வியாபாரத்தை பெருக்கிற அளவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லா தனவந்தர்களும் தங்களுடைய தரப்புல சிந்திச்சா வட்டி வாங்குவானா? வாங்க மாட்டான். சில நேரங்கள்ல திக்கி தவிக்கிறான், முடியல, அவர் வாப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆபரேஷன் பண்ணணும், யார்கிட்ட போய் கேட்பான்? சமூகத்துல போய் கேட்டா இல்ல இல்லன்னு சொல்றான், பணக்காரன் கேட்டா இல்ல இல்லன்னு சொல்றான், யார்கிட்ட கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றான். சில இடங்கள்ல போய் கேட்டா, பொது அமைப்புகள்ல போய் கேட்டா, நீ நான் இதை நகையை கொடுன்னு சொல்றான். நகை இருந்தாலும் அவன் வித்துட்டான், அதை வாங்கியிருப்பானே, இதை நகையை கொடுத்தா அதை வச்சு தரும், அது எதுக்கு? அப்ப அது சில பேருட்டு நடுநிலையாளர்கள், ஏழைகள்லயே மீடியமானவங்க இருந்தானா அவங்ககிட்ட கொடுத்து வாங்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அதுவுமே இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அதையும் சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ தனவந்தர்கள் அவர்கள் ஏழைகளை சிந்திக்கணும். இப்ப வெறுமனே வட்டி வாங்குறாங்க, வட்டி சமூகத்துல பரவுது பரவுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காம ஒரு ஜமாத்தா இருந்து ஏழைகளை கவனிக்கிறதுல, ஏழைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில், முறையாக ஜக்காத்து தொகையை பங்கிடுவதில், அதுல சமுதாய விழிப்புணர்வு அடையணும். அப்படி அடைந்தால் வட்டி என்ன செய்யாது? அதிகமாக பரவாது. அப்ப அன்புள்ளவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி இன்னைக்கு பாத்தீங்க கை அப்படியே பரவிக்கிட்டே இருக்கு, எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் வட்டி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிப்பு இன்னைக்கு உண்மைப்படுதா இல்லையா? ஒரு காலம் வரும், அதுல ஹலால் ஹராம் எதையுமே அவன் கேர் பண்ண மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த காலம் உண்மையிலே நிதர்சனமா அந்த காலம் இருக்குதா இல்லையா? மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு. அப்ப இதை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்ப அன்புள்ளவர்களே, அப்ப வியாபாரம் என்றால் நேர்மை இருக்கணும், ஹலால் ஹராம பேணணும். அடுத்தவன்ட காசு கொஞ்சம் கூட தேவைப்படாது, அது எனக்கு வேண்டாம், ஹராமானது எனக்கு வேண்டாம் அப்படின்றதுல உறுதியாக என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நல்ல வியாபாரிகளை பத்தி பேசுறான், ரிஜாலுன் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஜிக்ரில்லாஹ் சில மக்கள் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய யாரு தெரியுமா? அவர்கள் வியாபாரிகள். அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் அல்லாஹுவை நினைப்பதை விட்டும், அல்லாஹுவை வணங்குவதை விட்டும், அல்லாஹுக்காக வேண்டிய ஜக்காத்தை பிறருக்கு கொடுப்பதை விட்டும் திசை திருப்பாது. அப்படிப்பட்ட வியாபாரிகள் இருப்பார்கள், நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சான்று பகர்கிறான். அப்ப வியாபாரம் செஞ்சா அல்லாவை மறந்து வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன? அல்லாவுடைய பயத்தோட வியாபாரம் செய்யணும். அதே மாதிரி தொழுகையை விட்டுட்டு வியாபாரம் செய்யவும் கூடாது, தொழுகையை இருக்கணும், வியாபாரம் செய்யணும். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜும்மாவுடைய நிறைவேற்றக்கூடிய அந்த வணக்கத்தையும் கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க தொழுவுங்க, தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா போங்க. ஃபைதா குதியத்தி ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வபதகு மின் ஃபளில்லாஹ் வதுக்குருல்லா கசீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். தொழுகை முடிந்து விட்டால், ஜும்மா என்ற அந்த வணக்கம் முடிந்து விட்டால், நீங்க பூமியில பறந்து விரிந்து செல்லுங்கள். எப்படி எல்லாம் பயன்படுத்துற மாதிரி எங்க வேணாலும் போங்க, தொழுகை முடிஞ்சிருச்சா போயிருங்க,
பள்ளியிலேயே அல்ல 24 மணி நேரமும் யாரையும் இருக்க சொல்லல, கொஞ்ச நேரம் வணக்கம் தான். அந்த வணக்கத்தை நிறைவேற்றி விட்டால் போ, சம்பாத்தியம் செய், வியாபாரம் செய். அது அல்லாஹ் எப்படி சொல்றான், வபுத்தகூ மின் ஃபலில் இல்லா, அல்லாஹ்வுடைய ஃபலலை சிறப்பை நாடி செல். அந்த வியாபாரத்துல தாங்க பரக்கத்து இருக்கும், இந்த மாதிரியான வியாபாரத்துல தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன, அல்லாஹுவை விக்கிரு செய்யுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இப்ப இங்க நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹுவை நினைவு கூறாத விட்டு நம்ம மாத்திரக்கூடாது. அல்லாஹுவை நினைவு கூறணும், அல்லாஹுவை பயப்படணும். அப்படி இருந்தா நம்ம ஹலால் ஹராம ஒழுங்கா என்ன செய்ய முடியும், பேண முடியும். உமர் ரழியல்லாஹு காலத்துல வியாபாரிகளுக்கு, சில வியாபாரிகளுக்கு அனுமதியை கொடுக்க மாட்டாங்களா மார்க்கெட்ல, சொல்றாங்க உமர் ரழியல்லாஹு அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, லா யபி ஃபி சூக்கினா இல்லா மன் கத் தஃபக்கஹ ஃபித்தீன், நம்முடைய மார்க்கெட்ல மார்க்கத்தை பற்றி தெரிந்தவர் தான் விற்பனை செய்ய வேண்டும், மார்க்கத்தை பற்றி தெரியாதவர் இங்க விற்பனை செய்ய வேண்டாம் போங்க அப்படின்னு உமர் ரழியல்லாஹு சொல்றாங்களாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா என்ன, ஹலால் ஹராம பற்றிய அறிவு இருந்தா வியாபாரம் செய், இல்லைன்னா செய்யாது, நம்முடைய மார்க்கெட்டுக்கு வராத அப்படின்னு உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க அப்படின்ற செய்தியை நம்ம மத்மா மாலிக் என்ற நூல்ல பாக்குறோம். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து உறுதியா இருந்திருக்கிறாங்க. இப்ப வியாபாரம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, ஹலால் ஹராம ரொம்ப ரொம்ப பேணணும், ஷைத்தான் அப்படித்தான் வருவான். கொஞ்சம் ஹராம சம்பாதி, நாலு பேரை பாரு, பக்கத்து கடையை பாரு, அடுத்தவனை பாரு, அவன் இப்படி ஹராமா ஹராமா சம்பாதிச்சுதான் வீடை கட்டினான், ஹராமா சம்பாதிச்சுன்னா அவன் குடும்பத்தை ஓட்டுனான், ஹராமா சம்பாதிச்சுன்னா இப்ப நல்ல ஒரு டிப் டாப் லெவல்ல நிக்கிறான். நீ இப்படியே ஹலால பேணி பேணி பார்த்தா நீ இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருப்பா. இது ஷைத்தானுடைய ஏற்பாடு, ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், அஷ்ஷைத்தான் யஐதுக்குமுல் ஃபக்ர, ஷைத்தான் தான் உங்களுக்கு ஏழ்மை காட்டி பயமுறுத்துகிறான். அவன்தான் உங்களுக்கு மானக்கேடான அருவறுப்பானவைகளை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப ஷைத்தானுடைய வேலை தான். அதனால நம்ம அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா, எவ்வளவு தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா. நமக்கு மேல் உள்ளவங்களை பார்க்க வேண்டாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, கீழ உள்ளவங்களை பாருங்க, உங்களை விட கீழே உள்ளவங்க எத்தனை மக்கள் இருப்பாங்க அவங்கள பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேல உள்ளவங்கள பார்க்காதீங்க, பார்த்தா பிரச்சனை தான். மேல உள்ளவங்கள பார்த்தா நம்ம மண்டை சும்மவே இருக்காது, சிந்தனை சும்மவே இருக்காது. அப்ப என்ன செய்யணும், கீழ உள்ளவங்கள பாருங்க. நம்ம ஒரு 4000 ரியால் சம்பாதிக்கிறோம், 5000 ரியால் சம்பாதிக்கிறோம், பாவம் எத்தனையோ பேர் 1000 ரியால் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் இந்த நிலையெல்லாம் விட்டு நம்மளை தாண்டி நல்ல ஒரு நிலையில வச்சிருக்கிறானே, இப்படின்ற ஒரு சிந்தனை நம்ம வரணும். நம்ம 4000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், 10000 ரூபாய் சம்பளம் வாங்கணும் பார்த்துட்டு இப்படி கையை வச்சுட்டு இருந்தா அப்புறம் நம்ம அடுத்த சிந்தனை ஹராம்ல தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நீங்க பாக்குறதா இருந்தா கீழ உள்ளவனை பாருங்க, அப்படி பார்த்தாதான் நமக்கு மனசு அடங்கும், ஆம் அமைதியாகும். இவ்வளவு அழகா தெளிவா சொல்றாங்க. ஆனவே எனவே அன்புள்ளவர்களே, ஒரு காலம் வரும், ஒரு அந்த காலத்தில மனிதர்கள் எல்லாம் ஹலால் எது ஹராம் எது இப்படி எல்லாம் பொறுப்பெடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு செய்தியை பார்ப்போம் அன்புள்ளவர்களே. அதி இப்னு ஹாத்திம் ரழியல்லாஹு அன்ஹு, அதி இப்னு ஹாத்திம் ரழியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. இதை புகாரியில 3595 ஹதீஸா பார்க்கலாம், 35-95. இதுல அதி இப்னு ஹாத்திம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருக்கும்போது அப்போ ஒரு மனிதர் வர்றார். அவர் எப்படி வர்றாருன்னு சொன்னா, வறுமையை காட்டி முறையிடுகிறார். ரசூலுல்லாஹ் ரொம்ப வறுமையா இருக்கிறோம், ரொம்ப பிரச்சனையா இருக்குது இப்படி இந்த மாதிரியா முறையிடுறார். இன்னொரு மனிதர் வர்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இருப்பார்களா இல்லையா, இந்த வழிப்பறி கொள்ளை சம்பந்தமாக முறையிடுறார். எங்க ஊர்ல ரொம்ப கொள்ளையர்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க, நாங்க நடமாட முடியல, வழிப்பறி கொள்ளையர்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு, அதனால நாங்க என்ன செய்யறது அப்படின்றத அவர் முறையிடுறார். இப்படி முறையிடும் போது அதி இப்னு ஹாத்திம் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, யா அதி ஹல் ரஐதல் ஹியரா, நீ ஹியராவை பார்த்திருக்கிறாயான்னு கேட்கிறான். ஹியரா என்பது ஒரு ஊர், அந்த ஊரை நீ பார்த்திருக்கிறாயான்னு கேட்கிறான். இது முக்கியமான முன்னறிவிப்பு. அப்போ
அதீபுன் ஹாத்திம் ரலியல்லாஹு சொல்றாங்க, லம் அரஹா யா ரசூலல்லாஹ் வக்கத் உம்பித்து அன்ஹா, எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் பார்க்கல, ஆனா அதை பத்தி செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த ஊரை பத்தி, இந்த ஹீரா என்பது எதுன்னு சொன்னா, யமனில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேரு ஹீரா. இந்த ஹீராவுடைய ஊருள்ள மக்கள் எப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் கொள்ளையர்கள், வழிப்பறி கொள்ளையர், யாரும் வெளியே நடமாட முடியாது. வந்துட்டேன்னா இருக்கிறத என்ன செய்வாங்க, கொள்ளையடிச்சிருவாங்க. இன்னைக்கு இங்கேயும் சர்வசாதாரணமா பார்க்கலாம், இதா இல்லையா? ஆமா, இங்க எங்க எப்பவுமே பயத்துலதான் இன்னைக்கு இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு தான் சூழ்நிலை என்ன செய்ய இருக்குது. இது கூட ரசூலுல்லாஹி சொன்ன முன்னறிவிப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது சார். அப்போ அதீபுல் ஹாத்திம் ரலியல்லாஹு சொல்றாங்க, அரசு நான் பார்க்கல, ஆனா அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற, கேள்விப்பட்டேன் அர்த்தம், அந்த மாதிரி ரொம்ப கொள்ளையர்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் உள்ள ஒரு ஊரு அப்படின்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க சார். அப்போ அதீபுல் ஹாத்திம் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதிய பாலத்து பிக்க ஹயாத்துன், அல்லாஹ் உனக்கு இந்த ஹயாத் பாக்கியத்தை தந்தா, கொஞ்சம் ஆயில உனக்கு கொடுத்திருந்தா, அப்போ ترتحل من الحيرة حتى تطوف بالكعبة لا تخاف احدا الا الله. அதியே உனக்கு அல்லாஹ் ஆயில நீளமாக்கி இருந்தா, நீ பாப்பீங்க, நீங்க பாப்பீங்க, ஒரு ஒட்டக சிவிகையில் உள்ள ஒரு பெண் பயணித்து சன்னந்தனியாக ஹியராவிலிருந்து கஅபத்துல்லாஹ் மக்காவிற்கு என்ன செய்வாள், வந்து தவாப் செய்ய வருவாள். அப்போ அங்கிருந்து வந்து தவாப் செஞ்சு திரும்ப போவா. இப்படி அந்த ஒரு பெண்ணு பணி பயணம் செய்வாள், அவள் யாருக்கும் பயப்பட மாட்டாள், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டாள். இப்படி ஒரு காட்சியை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார். இப்ப இதுல என்னன்னு சொன்னா, அப்ப அந்த ஹையரா என்ற ஊர் வந்து வெளியே நடமாட முடியாத ஒரு ஊர். அப்படி இருந்தாலும் இன்னொரு காலம் வரும், அது எப்படி காலம் மாறும் சொன்னா, அவங்க எல்லாம் நல்லவர்களாக மாறி இந்த கொள்ளையர்கள் எல்லாம் போய் ஒரு தைரியமாக உள்ள ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கும், ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண்ணு ஒட்டக சிவிகையில் பயணம் செய்து மக்காவிற்கு வந்து தவறு செய்ய வருவாள். அப்போ அவ அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்பட, கொள்ளையர்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டாள், யாருக்கும் பயப்பட மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அதியே அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார். அடுத்து அப்ப இவங்க சொல்றாங்க, குல் து ஃபீமா பைனி வ பைன நஃப்ஸி, நான் என் மனசுக்குள்ள நான் பேசிக்கிட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லும்போது, இந்த ஃபைன துஆரு ஃபையல்லதீன கது ஸஅருல் பிலாத, இந்த ஊர்களை எல்லாம் துண்டாக்கி இந்த கொள்ளையர்கள் இவங்க எல்லாம் எங்க போய் இருப்பாங்க அப்படின்னு நான் மனசுக்குள்ள பேசிட்டேன். இப்படி இப்படி ஒரு காலம் வந்தா இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, எங்க போயிருவாங்க அப்படின்ற மாதிரி நான் என் மனசுக்குள்ள நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. திரும்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த முன்னறிவிப்பு, உலகின் தாளத்து பிக்க ஹயாத்துன், அதையே உங்களுக்கு அல்லாஹ் ஆயில கொஞ்சம் நீளமாக்குனா, கொஞ்சம் காலம் நீங்க இருந்தா வாழ்ந்தா, நீங்க எந்த காட்சியை பார்ப்பீங்க, எந்த காட்சியை, லதுஃபஹன்ன குனூஸு கிஸ்ரா, கிஸ்ராவுடைய அதாவது பாரசீக மன்னனுடைய பொருளாதாரம் வெற்றி கொள்ளப்படும், அங்குள்ள மிகப்பெரிய பொருளாதார கருவூலம் வெற்றி கொள்ளப்படும், அந்த காட்சியை நீங்க பார்ப்பீங்க. அப்போ இவங்க கேட்கிறாங்க, குல்தா கிஸ்ராபுனு ஹுர்முஸ், ஹுர்முஸுடைய அந்த கிஸ்ரா மன்னனா, அவனுடைய கருவூலமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா அவனுடைய கருவூலம் தான், பாரசீக மன்னனுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்றாங்க. மூன்றாவது அறிவிப்பாக, இறுதி முன்னறிவிப்பாக இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உலகின் தாலத்து பிக்க ஹயாத்துன் ல தரையன்ன ரஜுல யுஹ்ரிஜு மில் கஃபிஹி மின் ஸஹபின் அவ் ஃபில்லா யத்லுபு மன் யக்பலுஹு மின்ஹு ஃபலா யஜிது அஹதன் யக்பலுஹு மின்ஹு. அதாவது ஒரு மனுஷன் கையில வந்து தங்கத்தையும் வெள்ளியும் கையில வச்சிருப்பான், தங்கத்தையும் வெள்ளியும் கையில வச்சிருப்பான், வச்சுட்டு யாராவது இதை வாங்க மாட்டாங்களா, யாராவது இதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவன் திரிவானாம், அலைவானாம், ஆனால் அதை வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நிச்சயமாக உங்களில் ஒருவர் அல்லாஹுவை சந்தித்தே தீர்வார், அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய மறுமை நாளில் அவர் நிச்சயமாக அதை அடைவார். எனவே ஒலைஸ பைனஹு ஒபைனஹு தர்ஜுமானின் யு தர்ஜிமுலஹு, அல்லாஹுக்கு தர்ஜமா செய்யக்கூடிய டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கம் செய்யக்கூடிய யாரும், மொழிபெயர்ப்பாளர் யாரும் இருக்க மாட்டார், எல்லாம் நேரடி சந்திப்பு தான். இப்படி அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியது வரும், உங்களில் ஒருவர் நிச்சயமாக சந்திப்பார் அப்படின்ட்டு சந்திக்கும் போது அங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மனுஷனை பார்த்து கேட்பானா, அலம் அபஸ் இலைக்க ரசூலா ஃபயுபல்லிகக, உனக்கு எத்தி வைக்கக்கூடிய உனக்கு நற்போதனைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தூதரை நான் அனுப்பலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானாம். இப்ப அந்த மனுஷன் சொல்லுவானாம், ஃபயகூலு பலா, ஆமாம் ஆமாம் யா அல்லாஹ், அனுப்பினாயே என்று அவன் என்ன செய்வானா சொல்லுவானாம். திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மனுஷனை பார்த்து கேட்பானா, அலம் உஅதிக்க மாலன் வஉஃபிலு அலைக்க, உனக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்து உன்னை நான் மேன்மைப்படுத்தி சிறப்புப்படுத்தி வைக்கலையா அடியானே அப்படின்னு அல்லாஹ் மனுஷனை பார்த்து கேட்பானாம். அதுக்கு அந்த அடியான் சொல்லுவான், ஃபயகூலு பலா, ஆமாம் அல்லாஹ், நீ நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து என்ன ரொம்ப மேன்மைப்படுத்தி வச்சிருந்த, கண்ணியப்படுத்தி வைத்திருந்தாய் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லுவானாம். அப்போ அந்த மனுஷன் ஃபயந்துரு அன் யமீனிஹி ஃபலா யரா இல்லா ஜஹன்னம வயந்துரு அன் யசாரிஹி ஃபலா யரா இல்லா ஜஹன்னம, அவன் வலது பக்கத்துல பார்ப்பான் நரகம்தான் தெரியும் கண்ணுக்கு, இடது பக்கத்துல திரும்பி பார்ப்பான் அவனுக்கு நரகம்தான் கண்ணுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் சொல்லிட்டு அதீபுன ஹாத்திம் ரதியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து நான் செவியுற்று இருக்கிறேன், சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இத்தகுன்னார வலவு பிஷிக்கத்தி தமரத்தின், நீங்கள் ஒரு பேரித்தம்பல துண்டையாவது நீங்கள் கொடுத்து அல்லாஹுடைய அந்த நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை நான் என் காதால கேட்டிருக்கிறேன் என்று அதீபுன ஹாத்திம் ரதியல்லாஹு சொல்றான். சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், ஃபமல்லம் யஜிது ஷிக்கத்த தம்ரத்தின் ஃபபி கலிமத்தின் தய்யிபா, எவர் ஒருவர் அந்த ஒரு பேரித்தம்பல துண்டும் கிடைக்கவில்லை, எவர் கிடைக்கலையோ அவர் நல்ல வார்த்தையை கொண்டு பேசட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் சிந்திக்கணும் அன்புள்ளவர்களே, மூன்று முன்னறிவிப்புகள். இந்த மூன்று முன்னறிவிப்புகளை அறிவித்தவங்க யாரு? அதீபுனு ஹாத்திம் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த அதீபுனு ஹாத்திம் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு முன்னறிவிப்புகளை கண்ணால கண்டுட்டாங்க. ஒண்ணு என்ன, ஒரு பெண்ணு தன்னந்தனியாக அல்லாஹ்வை மட்டும் பயப்படக்கூடிய வேறு யாருக்கும் பயப்படாத ஒரு பெண்ணு தன்னந்தனியாக ஹையராவிலிருந்து யமனிலிருந்து கஅபத்துல்லா வரையிலும் பிரயாணம் செய்வாள் என்பதை அதீபுனு ஹாத்திம் ரழியல்லாஹு அன்ஹு கண்ணால கண்டுட்டாங்க. இந்த ஹதீஸ் கீழேயே சொல்றாங்க, இந்த ஹதீஸ் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கீழேயே சொல்றாங்க, நான் பார்த்துட்டேன் இந்த காட்சி, நான் என் கண்ணால பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிப்பு நான் பார்த்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு என்ன, பாரசீக மன்னருடைய அந்த கருவூலங்கள் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்களே, அந்த வெற்றி கொள்ளப்பட்ட அணிகளில் நானே இருந்திருக்கிறேன் சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அந்த முன்னறிவிப்பு அவங்களே அடைஞ்சிருக்கிறாங்க, அந்த அணியில அவங்களே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த ரெண்டு அறிவிப்பையும் நான் பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. இந்த மூணாவது சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ் உனக்கு ஹயாத்தை தந்தா உன்னுடைய உயிரை நீளமாக்குனா அப்ப நீங்க பாப்பீங்க, ஒருத்தன் வந்து கையில தங்கத்தை வச்சிருப்பான், இன்னொரு கையில வெள்ளியை வச்சிருப்பான், இதை யாராவது தர்மத்தை ஏத்துக்கிடுவாங்களான்னு கேட்பான், ஆனா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அத நான் இப்ப வரைக்கும் நான் காணல. அத சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு அல்ல ஹயாத்த நீளமாக்கி இருந்தா நீங்க அந்த காட்சியை பாப்பீங்க அப்படின்னு அதீபுனு ஹாத்திம் ரழியல்லாஹு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸ கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க, இன்னொரு ஹதீஸ் போவோம், இதோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட இன்னொரு ஹதீஸ் தான். ஹாரிசா பின் வஹப் ரழியல்லாஹு அன்ஹு, ஹாரிசத்து இப்னு வஹப் ரழியல்லாஹு அன்ஹு, ஹாரிசத்து இப்னு வஹப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க 1411வது செய்தி சஹீஹ் புகாரியில 1411. இந்த ஹதீஸ பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், இதுவும் முன்னறிவிப்பு தான், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து காதால கேட்டிருக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தசத்தகு, மக்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஏன்னா நிச்சயமாக உங்களிடையே ஒரு காலம் வரும், நல்ல கவனிக்கணும், நிச்சயமாக உங்களிடையே ஒரு காலம் வரும், எம்ஷி அர்ரஜுலு பி சதகத்தி ஃபலா யஜிது மன் யக்பலுஹா, ஒரு மனுஷன் தன்னுடைய தர்மத்தை கொண்டு தெருவுல நடப்பானாம், தர்மத்தை கொண்டு சதக்காவை கொண்டு தெரு வீதிகளில் நடப்பானாம், தங்கத்தை வச்சுக்கிட்டு வெள்ளியை வச்சுக்கிட்டு, ஹதீஸ்ல வருது வேற வேற ஹதீஸ்கள்ல, தங்கத்தையும் வெள்ளியும் கையில வச்சுக்கிட்டு யாராவது இதை தர்மத்தை ஏத்துக்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரு வீதிகள்லாம் திரிவானாம். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்றான், ஆனா அதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சுபஹானல்லாஹ்,
இப்படி ஒரு காலம் வரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். சொல்லிட்டு சொல்றாங்க, யகூலு ரஜுல், அதுல ஒரு மனுஷன் சொல்லுவானாம், யாரு அந்த சதக்காவை கேட்கும் போது இதை வாங்குறியா பெற்றுக்கொள்றியான்னு கேட்கும் போது அந்த மனுஷன் சொல்வானா, வாங்கக்கூடிய மனுஷன் சொல்வானா, லவ் ஜித்த பிஹா பில் அம்சி ல கபில் துஹா, நீ இந்த பொருளை நேத்து தந்திருந்தேன்னு வச்சுக்க, நான் வாங்கியிருப்பேன், நீ நேத்து கொண்டு வந்திருந்தால் அதை நான் பெற்றுக் கொண்டிருப்பேன், ஆனால் யௌம ஃபல ஹாஜதலி, இன்றைய நாளில் எனக்கு தேவைப்படாது. சுபஹானல்லாஹ், ஒரு நாள்ல கோடீஸ்வரம் பாருங்க, சுபஹானல்லாஹ், நேத்து தந்தா நான் வாங்கியிருப்பேன், இன்னைக்கு எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்போ இந்த ஹதீஸ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இதுல நமக்கு நிறைய முன்னறிவிப்புகள் இருக்கு. இதுல இந்த காலம் வந்துருச்சா வரலையானே பாருங்க, அதீபுன் ஹாத்திம் இல்லான்னு சொன்னாங்கல்ல, நீங்க உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிரை ஆயில நீளமாக்குனா இந்த காட்சியை பாப்பீங்கன்னு சொன்னாங்கல்ல, ரெண்டை பார்த்துட்டாங்கல்ல, மூணாவது பார்க்கல, ஏன் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்ன முன்னறிவிப்பு பொய்யா? நான் உங்கள்ட கேள்வி கேட்கிறேன், எப்படி ஒஃபாத் ஆயிட்டாங்க தெரியாது? சரி, மாஷா அல்லாஹ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க, பாயிண்ட் என்ன, உங்களுக்கு அல்லாஹ் ஆயில நீளமாக்குனா அந்த காட்சியை பாப்பீங்கன்னு சொன்னாங்க, அப்படித்தானே? அவங்கள ஆயில் நீளமாக்கல, அந்த காட்சி வரல, அதனால அது ஒன்றும் இது பொய்யின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை பின்ன அவங்க நம்மகிட்ட சாட்டிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் ஆயில நீளமாக்குனா நீங்க பாப்பீங்கன்னு நம்மகிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால முன்னறிவிப்புன்றது எப்ப வேண்டாம், இனிமேல் நடக்கும், எப்பவும் நடக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நடந்தே தீரும். சரி, இந்த காட்சி ரெண்டு தடவை நடந்துருச்சு. அறிஞர்கள் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்துல இது நடந்துருச்சு, அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. எப்படி, யமன் தேசத்துக்கு முஆது பின் ஜபல் ரலியல்லாஹுனுங்கள அனுப்புறாங்க, அனுப்பி சொல்றாங்க, வாங்க முஆதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எந்த பணியை தந்தாங்களோ அந்த பணியை நானும் தரேன், நீங்க கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. அவங்க மாது பின் ஜபல்லானும் மறுக்கிறாங்களாம், இல்ல இல்ல நான் மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்றாங்களாம். இப்ப இவங்க வலியுறுத்தின உடனே செய்யறேன்னு சொல்றாங்களாம். இப்ப மாது பின் ஜபல்லானும் அங்க போய் யமன்ல போய் இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்ல, மாஷா அல்லாஹ், அவங்க ஆரம்பத்துல சொல்லி நல்ல யமன்ல நல்ல பல்கி பெருகி இஸ்லாம் நல்ல வளர்ந்துருச்சு. இப்ப அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, அங்க ஜகாத்த வசூல் பண்ணணும், அதை சரியா புடுங்கி மக ஏழைகளுக்கு கொடுக்கணும், அதான் அவங்களுடைய வேலை. இந்த வேலையை செய்ய போறாங்க, போனா அங்க ஜகாத்த செல்வந்தர்கள்ட்டையும் வாங்கி ஏழைகளுக்கு கணக்கு பண்ணி கொடுக்கறாங்க, நல்லா கவனிக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அந்த வாங்கின பணத்துல சரிபாதி மிஞ்சுது, சரிபாதி மிஞ்சுது, அதிகமா இருக்குது. இதை உமர் ரலியல்லாஹு மதீனாவுக்கு அனுப்பி விடுறாங்க. உமர் ரலியல்லாஹு கோபப்பட்டு லெட்டர் எழுதுறாங்க, இந்த இதுக்காக அவங்கள அனுப்புன, இங்க வாங்கி இங்க அனுப்புறதுக்காக சொன்ன, அங்கேயும் வாங்கி அந்த மக்களுக்கே கொடுக்கணும்ன்றதுக்காக தானே பணிக்கு அனுப்புன அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து திரும்ப ஒரு லெட்டர் அனுப்புறான், அப்ப லெட்டர் தானே, அவ கடித பாதை தானே, அப்போ இவங்க அனுப்புறாங்க, அமீர் முஃமினீன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் செல்வந்தர்கிட்ட வாங்கி ஜகாத் பணத்தை கொடுத்துட்டு ஏழைகளுக்கு கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுத்து போக மிச்சத்தை தான் நான் உங்களுக்கு அனுப்புனேன். சுபஹானல்லாஹ், அப்படி ஒரு காலம் வந்துருச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் அந்த பணக்காரர்கிட்ட வாங்கி ஏழை கொடுத்தா பாதி மிஞ்சல, முக்கால்வாசி மிஞ்சிருச்சு, இதை திரும்ப அங்க அனுப்பி விடுறாங்க. அடுத்த மறு ஆண்டுல வசூல் பண்றாங்க, கரெக்டா கேட்கிறாங்க, அதான் முக்கியமான விஷயம், கரெக்டா வசூல் பண்றாங்க, பண்ணி திரும்ப ஏழையில கொடுக்கறாங்க, வாங்குறதுக்கு யாரும் இல்ல, முழு தொகையும் மதீனாவுக்கு அனுப்பி விடுறாங்க. இந்த காலம் வந்து விட்டது என்று அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே மாதிரி உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்துல இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எப்படி, யார்ட்டையும் கொடுத்த ஜகாத்து கொடுத்தா வாங்க மாட்டிருக்கிறாங்க, சதக்கா கொடுத்தா வாங்க மாட்டாங்க, எல்லாரும் மனநிறைவோட இருக்கிற ஒரு காலம் உமர் பின் அப்துல் அசீஸ் உடைய காலத்துல வந்துருச்சு. அவங்க மௌத்தா போகும்போது எல்லாரும் நல்ல செல்வம் உள்ள நிலையில தான் இருந்தாங்க அப்படின்ற குறிப்புகள்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, இனியும் இந்த காலம் ஒரு மஹ்தி அலி இஸ்லாம் வரும்போதும் இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ் மூலமா பார்க்கிறோம். ஆக பொருளாதாரம் வந்து இன்னும் வளர்ச்சி பெறும், பெருகும் என்ற முன்னறிவிப்புகள்லாம் நம்ம நிறைய செய்யறோம் பார்க்கிறோம். சரி, இதுல நமக்கு இன்னொரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ தர்மம் செய்ய யாரும் வாங்கறதுக்கு ஆள இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அத தர்மத்தை அவசரப்படுத்தணும், சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க கூடாது, சேர்த்து வச்சா என்ன நடக்கும், அதை யாரும் வாங்க மாட்டாங்க, ரெண்டாவது நீனே மூத்தா போயிருவா, மூத்தா போனா அந்த தர்மம் கொடுக்கிற நன்மை உனக்கு கிடைக்குமா, கிடைக்காது. சரி, நம்ம வீட்டை நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து பணங்கள் எல்லாம் ஒழுங்கா 100% ஹலாலாகத்தான் செலவு பண்ணுவாங்க, நம்ம யாராவது உத்தரவாதம் சொல்ல முடியுமா, முடியாது, நாமளே போயிட்டோம், அது எப்படி செலவுன்னு நமக்கு எப்படி தெரியும். அப்ப இதெல்லாம் இந்த அந்த முன்னறிவிப்புல நமக்கு இவ்வளவு அர்த்தங்கள் விளங்குது.
மௌத்தாவுறதுக்கு முன்னாடி நீ உன்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை அவசரமா செலவு செஞ்சிரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு யாரை யாரை பார்த்தாலும் கண்டுகிட முடியல, யார் யாரை புரிஞ்சுக்கிட முடியல. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம இந்த ரியாதுல தான் ஒரு ஆள் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர்கிட்ட ஒரு வழக்கம் இருக்கு, வெள்ளிக்கிழமை ஆனா ஜும்மா துலவிக்கு பிறகு ஏதாவது கையில சதக்கா கொடுக்கணும். அவருக்கு ஒரு வழக்கமாவே செய்யறாரு. அதை ஒரு ரியால் நோட்டாவே ஒரு 100 ரியால் வச்சு அந்த பள்ளியில தொழும் போது அது அவருடைய பழக்கம். இப்படி வரிசையா ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இன்னொருத்தர் பார்த்துருக்காரு, ரொம்ப ஏழையா தெரியுது. அப்ப அவருக்கு என்ன செய்யறாரு, கையில நீட்டி கொடுக்கிறாரு. விட்டாரு ஒரு அரை அரைஞ்சா நான் என்ன ஏழையா? நான் என்ன ஜக்காத் வாங்க சதக்கா வாங்குற நிலைமையில இருக்கணும் தெரியுமா? சொல்ல அடி அன்னைக்கு அடி வாங்கினவங்க இன்னைக்கு சதக்கா கொடுக்கறதுக்கே பயப்படுறாரு. அந்த அளவு யானு யாரை பார்த்தாலும் புரிஞ்சுக்கிட முடியல. இன்னைக்கு குவைத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பணக்காரர்கள், அவங்களுக்கு மத்தியிலே ஜக்காத்து சதக்காலாம் பகிர்ந்து கொடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய மக்கள்கிட்ட நிறைய கொடுத்துருக்கிறான். இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, ஆனா கரெக்டா கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும், வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மௌத் என்பது எப்ப வேண்டாலும் வரலாம், நீ வச்சு சேர்த்து சேர்த்து வச்சிருந்தா அது ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. அப்ப அதனால நாளைக்கு பிற்காலத்துல யாரும் வாங்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல ஏதாவது கொடுத்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில இந்த நாட்டு மக்களை ஒழுங்கா கொடுக்க முடியல. நல்ல கொடுக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு போய் அவங்க உதவி செய்ய முடியல. ஏன்னு தெரியுமா, எல்லாம் கணக்குல வரணும் தானே, எல்லாம் அக்கௌண்ட் மூலமா வரணும். அப்படி வந்தா பயப்படுறாங்க. இப்ப இன்னைக்குள்ள யதார்த்தம் சொல்றேன், அப்ப எப்படி இதை கொடுக்கறது அப்படி இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஏங்கி கொண்டு இருக்கிற அப்படி ஒரு காலம் இன்னைக்கு வந்துருச்சு. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம் சொன்னா, அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த முன்னறிவிப்பு பாருங்க, இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். அது எப்படி இந்த பாருங்க, அந்த ஹதீஸ் இன்னொன்னு விளங்குது. என்ன விளங்கு தெரியுமா, நேத்து தந்திருந்தா நான் வாங்கியிருப்பேன், ஆனா இன்னைக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். அப்படின்னு அர்த்தம், ஒரு நாள்ல கோடீஸ்வரன் ஆகுறான். இன்னைக்கு நம்ம நாட்டுல இந்த கோடீஸ்வரர் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவன்லாம் முன்னாடி பெரிய அப்படியே பரம்பரையில வந்த பணக்காரனா இருக்க மாட்டான், திடீர்னாப்புல பணக்காரனா இருப்பான். அதெல்லாம் கூட இந்த ஹதீஸ் உணர்த்துது. நம்ம அம்பானின்னு சொல்றோம், அவன் இவன் சொல்றோம், இந்த அம்பானி இவன்லாம் வந்து இங்க எமன்ல பெட்ரோல் பல்க்ல வேலை பார்த்து வரான். அவருடைய வரலாறு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த நாணயங்கள் இருக்கா இல்லையா, அந்த வெள்ளி நாணயங்கள், அது என்ன நாணயங்கள், அந்த செம்பு நாணயங்கள், அதை வச்சுதான் போன. இப்படி எல்லாம் வரலாறு சொல்றாங்க. இப்ப இந்த பணக்காரர்கள் கோடீஸ்வரர் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாள்ல பணக்காரர்கள் ஆகுறவங்க எல்லாம் பாப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே கண் கூட பாரு, இவன் நம்மளோட தானே சேர்ந்து இவ்வளவு வேலை செஞ்சா, ஒன்னா தானே ஜீனை பார்த்தா பெரிய கம்பெனின்னு திறக்கிறான், பெரிய இதன் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சர்வசாதாரணமா பார்ப்போம். அதான் இந்த மனுஷன் சொல்லுவானா, எனக்கு நீ நேத்து தந்திருந்தா நான் வாங்கியிருப்பேன், ஆனா இப்ப எனக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு சொல்வான்ற செய்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க சொல்றாங்க. அதனால அன்புள்ளவர்களே, நம்ம அவசரமா கொடுத்துறோம். அல்லாஹ்வுடைய பொருளாதாரம் அல்லாஹ் நமக்கு தந்தது, நம்முடைய பொருளாதாரம் கிடையாது, அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்கு, விசாரணை இருக்கு, இந்த விசாரணைக்கு யாரும் தப்பிக்க முடியாது. அதனால உன் மூத்து வந்துருச்சுன்னு சொன்ன அந்த நேரத்துல மனுஷன் புலம்புவான் அப்படின்றத அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எனவே அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம செலவு செய்வோம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவுகள் அடிப்படையில பாடங்கள் படிப்பினைகளை பெற்று இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரங்கள் ஹலால் ஹராமை பேணுவோம். அப்படி பேணக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் சமுதாய மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.